இந்த செய்திக்கு போறதுக்கு முன்பாக கடந்த வருஷம் முடிவில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு நம்பர், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை நம்பரில் அதை சொல்லிட்டு செய்திக்குள்ள போகப்பட்டு சொல்லி யோசிக்கிறேன். ஆகவே நான் வாசிப்போம் யோசுவா புத்தகம் 5:8-9 நான் வாசிக்க கேட்போம்.
ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்திலே தரித்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது.
சரி, அந்த 9 திரும்ப
கர்த்தர் யோசுவாவை நோக்கி,
கர்த்தர் யோசுவாவை நோக்கி,
இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார்.
இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் கில்கால் எனப்பட்டது. கில்கால், இதை குறித்து இந்த வசனத்தை குறித்து நான் யோசித்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். இங்கே எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே இந்த நாள் வரைக்கும், இந்த வார்த்தையை தேவன் சொல்லும் வரைக்கும், எகிப்தியர் சொன்ன சில நிந்தைகள் அவமானங்கள் இஸ்ரவேலரை தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கிறது. நான் சொல்றது கொஞ்சம் நிதானிங்க, சிந்திங்க, கர்த்தரோட வார்த்தையை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். கில்கால், இன்றைக்கு எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன். அப்படியானால் தேவன் தன் ஜனத்தின் மேலே இல்லாமல் புரட்டி போட்ட அந்த நிந்தை அவமானம் என்ன என்பதை குறித்து ஆராய்ந்து பார்த்தேன். அதை குறித்து அது என்ன காரியம் சொன்னால், அதை நாம் யாத்திராம புத்தகம் படிய சீக்கிரமா, யாத்திராமம் 14:3 அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். சீக்கிரம் பாருங்க, யாத்திராமம் 14:3 என்ன சொல்லப்பட்டிருப்பாரு.
அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து,
அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேலரை குறித்து,
அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள்,
தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள்,
வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று
சொல்லுவார். தேசத்திலே இஸ்ரவேலர்கள் திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்கள் வழியை அடைத்து போட்டு, கத்தர் கத்தர் என்று புறப்பட்டு போனார்கள். ஆனால் இன்றைக்கு எங்க போறது என்று வழி தெரியாமல் வனாந்தரத்தில் திகைத்து திரிகிறார்கள் என்கின்ற ஒரு ஒரு வசை மொழி அல்லது அவர்களை குறித்த ஒரு ஒரு நிந்தை, ஒரு அவமானம் அவர்கள் மேலே எகிப்தியர்களால் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அந்த வார்த்தை கிட்டத்தட்ட 40 வரைக்கும் அந்த வார்த்தையை இஸ்ரவேலர்கள் சுமந்திருக்கிறார். அந்த நிந்தை அவமானமும் அவர்கள் மேலே இருந்திருக்கிறது. ஆனால் யோர்தானை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே, கானானுக்குள்ளே வந்தபோது, எரிகோவுக்கு பிரவேசிக்கிறதுக்கு முதல் சில காரியங்கள் அதற்கு முதல் ஆண்டவர் செய்தார். பஸ்காவை ஆஸ்கரித்தார்கள், விருத்த சேதனம் பண்ணார்கள், உள்ள எரிகோவை அழிக்கிறதுக்கு உடைக்கிறதுக்குரிய ஆயுதங்களை செய்தார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு உங்கள் மேல் இருந்த நிந்தையை நான் புரட்டி போட்டேன். கர்த்தருடைய பரிசுத்தாபத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கில்கால் என்றால் அர்த்தம் நிந்தைகள் அவமானங்களை புரட்டி போடுகிறார் என்றது அர்த்தமாகும். கில்கால் என்றால் நிந்தை அவமானங்களை புரட்டி போடுகிறார் என்கின்ற அர்த்தமாகும். ஆகவே இதை குறித்து நான் உங்களை சொல்லுவேன். தேவஜனமே, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை தொடர்ந்து வந்த நிந்தைகள் அவமானங்களை தேவன் இந்த ஆண்டு உங்கள் மேல இல்லாதபடி புரட்டி போடுவார். உங்களுக்கு ஒரு கில்கால் நம்முடைய தேவனாலே உண்டாகும். விசுவாசம் ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லாத வார்த்தைகளை சொன்னதென்றும், செய்யாத காரியங்களை செய்ததென்றும், உங்கள் மேலே பழிச்சொல்கள், அவமானங்கள், நிந்தைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? நான் தேவனுடைய ஊழியக்காரர் சொல்லுவேன், நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக உண்மையை முத்தமாக இருந்தால் ஆண்டவர் இந்த ஆண்டு நம்மை தொடர்கிற எல்லா நிந்தைகள், அவமானங்கள், பழிச்சொல்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவார். ஒரு கில்கால் நம்முடைய வாழ்விலே தேவனாலே உண்டாகும். விசுவாச ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுமாதிரி தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கில்கால் பிற்பாடு மிக முக்கியமான ஒரு இடமாக கருதப்பட்டது. ஏனென்றால் நீங்கள் வேதத்தை பிற்பாடு வாசித்து போய், யோசுவா புத்தகத்தை வாசித்துக் கொண்டு போவீர்களாக இருந்தால், இஸ்ரவேலர்கள் போய் கானான் தேசத்திலே எல்லா ராஜாக்களையும் ஜெயித்து யுத்தம் பண்ணி வென்று திரும்ப திரும்ப எங்க வருவார்கள் என்றால் கில்காலுக்கு தான் வருவார். ஏன்னா யோசுவா அங்கேதான் இருந்தார். பிற்பாடு பிற்காலத்திலே கில்கால் ஒரு முக்கியமான ஸ்தலமாக காணப்பட்டது. ஆகவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு கில்காலாக அமைய கர்த்தராக இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். செய்திக்குள்ளே இந்த வேளையில் நாம் கடந்து செல்வோம். சோ என்னுடைய கூட திருப்பிக் கொள்ளுங்கள், ரோமருக்கு எழுதிய நிருபம் Chapter 8, The Book of Romans, Chapter 8, Verse 28-29 வாசி.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பெயரானவராக இருக்கும்.
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேறானவராய் இருக்கும் பொருட்டு
தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ
எவர்களை முன்குறித்தாரோ
அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார்.
தேவன் தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக முன்குறித்த இம்பார்ட்டன்ட் வேர்ட் தட் ஐ வாண்ட் டு செல் ஃப்ரம் த லார்ட் டு த சர்ச். This is the message. தேவன் நமக்கு இன்றைக்கு அருளுகிற வார்த்தை செய்தி, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி என்ன செஞ்சிருக்காரு? முன்குறித்திருக்காரு. அப்படியானால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, தேவனாலே முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனாலே முன்னே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கோம். இட் ஹஸ் அப்பாயிண்டட் பை காட், இட்ஸ் எ கேவலி காட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர் 1:4 வாசித்து பார்க்கும் பொழுது, எபேசியர் 1:4 வாசித்து பார்க்கும் பொழுது, உலக தோற்றம் முதல் தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுக்குள்ளே தெரிந்து கொண்டார். இந்த வசனத்தை அடிக்கடி நான் யோசிக்கிறது உண்டு. அதனால் சில வார்த்தைகள் என்னால என் அறிவுக்கு அப்பாற்பட்டது. அப்ப நான் ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே ஒரு மனிதனுடைய அறிவுக்குள்ளே உண்மை அடைக்கவே முடியாது என்று நான் எண்ணுகிறேன். சொல்லு, ஒரு மனிதன் தன்னுடைய அறிவுக்குள்ளே தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய காரியங்களையும் தேவனுடைய சித்தங்களையும் தேவனுடைய நோக்கங்களையும் தேவனுடைய செயல்களையும் அடக்கவே முடியாது, அடக்கவே முடியாது. ஆகவே நமக்கு அருளப்பட்டிருக்கிற தேவ கிருபையின்படி நமக்கு வெளிப்படுத்துறவுகளை நாம பட்டி கொண்டு அவைகளை பிடித்துக் கொண்டு நாம வாழ்வுமா இருந்தால் அவைகள் நமக்கு வெளிச்சமாக நம்முடைய பாதைக்கு வழிகாட்டும். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் என்று சொல்லி வேதத்தை நமக்கு சொல்கிறது. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் உங்களையும் என்னையும் உலக தோற்றம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள்ளே தெரிந்து கொண்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த நற்செய்தி சுவிசேஷம், இந்த தேசத்தில் இருக்கிற எத்தனை பேருக்கு இந்த நற்செய்தி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது? அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்றும் வேதம் நமக்கு வாசிக்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் எல்லாரும் ரட்சிக்கப்படவில்லை. எல்லாருக்கும் ஒரே சுவிசேஷம் தான் அறிவிக்கப்பட்டது, ஆனா எல்லாரும் மனந்திரும் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், நம்மை உலக தோற்றம் முதல் தேவன் தன்னுடைய குமாரனாய் கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொண்டாராம். பிள்ளைங்கிற ஆமே சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் பாக்கியம் உள்ள ஜனங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நம்மை பார்க்கலும் படித்தவர்கள் ஏராளம் உண்டு, பட்டம் பெற்றவர்கள் ஏராளம் உண்டு, பணக்காரர்கள் ஏராளம் உண்டு, வசதியாக வாழ்றவர்கள் உண்டு, பகட்டாக படாடவமாக வாழ்றவர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் எல்லாரும் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டும் என்று சொல்றதுக்கு இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருக்கு மகிமை, எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தரை தேடவும் கர்த்தரை மகிமைப்படுத்தவும் நாம் ஆயத்தமாக இருக்கணும். என தேவன் நம்மை உலக தோற்றம் முதலே தெரிந்தெடுத்திருக்க, தாயின் கருவில நீங்கள் உருவாகிறதுக்கு முதலே கர்த்தர் உங்களையும் என்னையும் தன்னுடைய மிகுந்த கருவினாலே தெரிந்தெடுத்திருக்கிறார். என்னத்துக்கு தெரிந்தெடுத்திருக்கிறாரு? தன்னுடைய ராஜ்யத்திலே எப்பொழுதும் தன்னோடு இருக்கும்படி. இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோவான் 14:14 வாசிக்கிறோம் இல்லையா, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே எனக்கு அதை படிக்கும்பொழுதுதான் என் உள்ளம் மகிழும், நெகிழும். நான் எங்கு இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்ன அன்பு யோசித்துப்பார். ஒரு பிரசிடென்ட் இப்படி சொல்லுவார, அது ஒரு பிரைம் மினிஸ்டர் இப்படி சொல்லுவார, ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கணும் இப்படி சொல்லுவார். ஆனா சர்வ வல்லமுள்ள உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக இருக்கிற உன்னதமான தெய்வம் தேவனுடைய குமாரன் இயேசு என்ன சொன்னாரு? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கணும். தன்னை பின்பற்றுகிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், இவர்கள் என்னோடு இருக்கணும். வெளிப்படுத்துற விஷயத்துல வாசிக்கும் பொழுது திரளான கூட்டம், மல்டிடியூட் பீப்பிள், குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு வெள்ளங்களை தரித்துக் கொண்டு அவர்கள் ஆர்ப்பரிக்கிறது கணக்கில்லாத 4 திசைகளிலும் இருந்து, உலகத்தின் பற்பல பாகங்களிலிருந்து கிறிஸ்து இயேசுவினாலே கிறிஸ்து இயேசுக்குள் பிதாவினாலே முன்பொறிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திலே முழங்குகிறதை பார்க்கும் பொழுது நமக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறது, நமக்குள்ள ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறது. நாமும் ஒரு நாள் தேவனுடைய சன்னிதானத்திலே வெள்ளங்கைகளை தரித்து குருத்தோலைகளை பிடித்து கர்த்தருக்கு முன்பாக நாமும் ஆராதிக்கிற ஆர்ப்பரிக்கிற நாட்கள் வரும். ஆகவே அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும், தேவனாலே முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்திடாதபடி, மாமிசத்துக்கு இடம் கொடுத்திடாதபடி, எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசுவை முன்வைத்து ஆவியானோடு நாம் இணைந்து இசைந்து அவருடைய கற்பனைகளின்படி வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க பிரயாசப்படுவோம். ஏனென்றால் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் அழைக்கப்பட்ட அழைப்பை இழந்து போறதுக்கு இடம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருக்க ரட்சிப்பை இழந்து போறதுக்கு இடம் இருக்கிறது. ஆகவேதான் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் சொல்றோம். சரி போகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு தன்னுடைய குமார சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி தேவன் என்னையும் உங்களையும் முன் குறித்திருக்கிறாரா என்று 8:29 ரோமர்ல வாசிக்கிறோம். சோ அதுதான் நமக்கு தேவன் நமக்கு இன்றைக்கு வார்த்தை, தன்னுடைய குமார சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி. என்னத்துக்கு முன் குறித்திருக்கிறாரு? தன்னுடைய குமார சாயலை போல. அந்த வார்த்தை குறித்து, அந்த வசனத்தை குறித்து கொஞ்சம் யோசித்து பாரு, அதன் அர்த்தம் என்ன? அந்த கவனி, இயேசு இந்த உலகத்திலே மாமிசத்திலே இருந்த நாட்களிலே எப்படி அவர் வாழ்ந்தார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததும் வாழ்ந்ததும் ஒரு கதை அல்ல, அல்லது ஒரு கற்பனை அல்ல, இது சத்தியம் என்பதை நீங்களும் நானும் அறிவோம். இதை குறித்து அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மாமிசத்திலே இருந்த நாட்களிலே அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி நடந்தாரு, எப்படி ஊழியம் செய்தாரு, எப்படி மக்களோடு பழகினாரு, எப்படி ஜனங்களை ஏற்றுக்கொண்டார், இவைகளெல்லாம் நாம் நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது அவசியம், அவசியம், அவசியம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே தேவட ஊழியக்காரனாகிய நான் தேவட சபைக்கு கொண்டு வந்திருக்கிற செய்தி என்னவென்றால், தேவடத்தில் இருந்து இதைத்தான் நேற்று நான் வேற சபைக்கும் பேசியிருந்த உள்ளே. அருமையான தேவட பிள்ளைகள், நன்றாக கவனிங்க. இன்றைக்கு தேவன் சபைக்கு அனுப்புகிற செய்தி என்னென்றால், அழைக்கப்பட்டிருக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒவ்வொருவரும் அவருடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். மாறி 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 யாரை போல? இயேசுவை போல. லூக்கா 6:40 படிங்க. லூக்கா 6:40 இயேசுவே என்ன சொல்றாரு நீங்க பார்க்க முடியும். எல்லா இடத்துல பாருங்க, இயேசு அங்க என்ன சொல்றாரு? 6:40 லூக்கா.
சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல
இருக்கிறான். தேறின எவனும், நிறைய கவனிங்க, உங்க பைபிள்ல இருக்கா பாருங்க. தேறின எவனும் யாரை போல இருக்கிறானா? தன் குரு இயேசு. இதைத்தான் நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். அருமையான தேவட பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். வருஷங்கள் போய்கொண்டிருக்கிறது, காலங்கள் கரைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன், பிதாமாகிய தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். அதாவது தேவன் நம்முடைய வாழ்விலே, லிசன் டு மீ ப்ளீஸ், பட் ஐ எம் சேயிங் ஐ நோ வாட் ஐ ப்ரீச், இல்ல கபடிங்க, பிதாமாகிய தேவன், தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் தன்னுடைய குமாரனுடைய சாயலை காண விரும்புகிறார். தேவனானவர் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் தன்னுடைய குமாரனுடைய சாயலை காண விரும்புகிறார், பார்க்க விரும்புகிறார். அதற்காகவே நம்மை முன்குறித்தும் இருக்கிறார் என்று நாம வாசித்த வசனத்தில் வாசிக்கிறோம். தன் அநேக சகோதரர்களே, சகோதரிக்குள்ளே முதற்பருவனாக இருக்கும் பொருட்டு எவைகளை முன்குறித்தாரோ அவர்களுக்கு, அவர்கள் தன்னுடைய குமார சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்தார். அப்ப உன்னையும் என்னையும் தேவன் என்னத்துக்கு முன்குறிச்சிருக்கிறாரு? அந்த நோக்கத்தை நீயும் நானும் புரிந்து, வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை கொடுத்தார். நமக்கு சத்தியம் அறிவிக்கப்பட்ட பிற்பாடும், சத்தியம் நமக்கு சொல்லப்பட்ட பிற்பாடும் நாம் அறிவில்லாமல் இருப்பமாக இருந்தால், அல்லது அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் இருப்பமாக இருந்தால், அல்லது விருப்பம் இருந்தும் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க இஷ்டம் இல்லாமல் இருக்குமாக இருந்தால், அது முடிவர சொல்ல விரும்பல. நீங்களுக்கே தெரியும், எனக்கு சேர்ந்ததா நான் பயப்படு ஆண்டோட வசனத்தை பேசுறது என்று உண்மையபடி உங்களுக்கு சொல்ல, சில காரியங்களை விண்டு வரைக்கும் எனக்கு எனக்கு போதிக்கப்பட்டு விண்டு வரைக்கும் சில சத்தியங்களை சபைக்கு போதிக்காமலே இருக்கிறேன். பயத்தில் நம்பனா நம்புங்க, நம்பாட்டாவுடைய தேவன் அறிவார். என கவனிங்க, ஆகவே நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனானவர் தன்னுடைய குமாரனுடைய சாயலை பார்க்க விரும்புவார், பார்க்க விரும்புவார். அப்படியானால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாமிசத்தில் இருந்த நாட்களிலே எப்படி வாழ்ந்தார், எப்படி ஊழியம் செய்தார், எப்படி மக்களோடு பழகினார், எப்படி அவர் தன்னுடைய விழாவின் சித்தத்தை நிறைவேற்றினார், இவைகளை நாம் கூர்ந்து ஆராய்ந்து கவனித்து அவைகளை நம்முடைய வாழ்விலே நாம கைகொள்ள வேண்டும். இப்படி சொல்லும் பொழுது கிறிஸ்து இயேசுடத்திலிருந்து நாம் கண்டுகொள்ள வேண்டியதும் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றா இரண்டா மூன்றா நான்கா. இதை நான் ஏதோ ஒரு 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 மாய்மாலமாக சொல்றேன் நினைச்சிடாதே, அநேக காரியங்களை நான் பார்க்கிறேன். எல்லாம் இங்கே பேசுறதுக்கு நமக்கு சபை இடம் கொடுக்க, ஆனாலும் ஒரு சில முக்கியமான காரியங்கள் என் மனதுல அதிகமாக செய்கிற ஐ மீன் எழும்புகிற சில வார்த்தைகளை மாய்மாலம் இல்லாமல் கர்த்தருக்கு முன்பாக ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு இருக்க நேரத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேறின இவனும் என் குருவை போல இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எந்த அளவுக்கு தேறி இருக்கிறோம் என்பதை கண்டுபிடிக்க விடுமாக இருந்தால் என்னுடைய வாழ்விலே எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சாயல் வழிபடுகிறோம். திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரர், த டிவைன் நேச்சர், we have to reveal the nature of Christ through our life for the glory of God. தேறின எவனும் தன் குருவை போல இருக்கிறான். இயேசு கிறிஸ்து நம்முடைய குருவாக இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து கிடவில்லை. அப்படியானால் தேறி தேறி நாம் மாறி மாறி யாரப்பன வரணுமா? இயேசு போல நம்முடைய பழைய சுபாவங்கள் மாறணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டி. என்னங்க வசனம் சத்தியம் தான், ஏற்றுக்கொள்ளுங்க, நம்புறேன். எனக்கு சேர்த்துதான் சேர்த்துதான் அடிக்கடி நினைப்பிடிக்கொள். மற்றவர்கள் பிரச்சனைப்பட்டு நான் தானே ஆகாதவன புகாதபடி என் சேரத்தை ஒடுக்கி நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டி. அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் புதுசாக பழைய வகை எண்ணத்தில் ஒளிந்து போயிருக்கணும் என்ன? அதை நாம சில காரியங்களை இன்னும் ஒழிச்சு வச்சிருக்கேன். நம்முடைய மனசாட்சி தெரியும், என்னை நான் அறிவேன், என்னை தேவன் அறிவார். அருமையான தேவன பிள்ளைகளே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழிவுகள் ஒளிந்து போகின. சொல்லுங்க எல்லாம் அப்ப புதிதாக்கப்பட்டவர்கள் தேவனுடைய புதிய எரிசலம். ஆகவே கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே சபைக்கு தேவனுடைய ஊழியக்காரன் கொண்டு வந்து கொடுக்கிற செய்தி என்னவென்றால், எனக்கு சேர்த்து தேவனானவர் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் தன்னுடைய குமாரனுடைய சாயலை காண விரும்புகிறார். தேறின எவனும் கிறிஸ்து குருவை போல இருக்கிறாராம். இது ஒரு நாள் நடக்கிற காரியம் இல்லை, அல்லது ஒரு சில காலங்கள் நடக்க போறதும் இல்லை. எந்த அளவுக்கு நாம தேவனுடைய வசனத்துக்கு இடம் கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம விட்டு கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவ ஆவினோடு நாம இசைந்து நடக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் பழையவைகள் ஒளிந்து போகும். என்ற வாழ்விலே புதிய காரியங்கள் ஆவினாலே உண்டாகும். இதற்கு நாம் தேவனோட சரியாக நேரம் செலவழிப்போம். அநேக தேவனுடைய பிள்ளைகள் இங்க இருக்கிற சிலரை ஒழுங்காக தேவனோடு நேரம் செலவழிக்க, இப்படி நான் சொல்லுவதால எவரையும் குற்றம் சாட்டுறதோ அல்லது டிஸ்கரேஜ் பண்றதுக்கோ அல்ல. உண்மைகளை நாம அறிந்து உணர்ந்து நாம் திருந்த வேணும், மாற வேண்டும். நாம் சரியாக தேவனுடைய பாதத்தில் இருந்து ஆண்டவரோடு நாம நேரம் செலவழித்து தேவனுடைய வேதத்தை எடுத்து படித்து கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது என்கிறதை குறித்து நாம யோசித்து அவைகளை நாம சிந்தித்து அவைகளுக்கு நாம இடம் கொடுக்காவிட்டால், ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாடாவிட்டால், ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யாவிட்டால், ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படாமல் விட்டால் நாம் பழைய மாதிரியே இருப்போம். காலங்கள் கடந்து போகும். 2023 ஆண்டு அது போய்கிட்டே இருக்கும், நாம் அதை நிறுத்தவே முடியாது. நான் பலமா சொல்ற ஒரு காரியம், 2022 ஆண்டுக்குரிய ஃபைல் க்ளோஸ் பண்ணப்பட்டாயிற்று. ஆண்டவர்கிட்ட பியூரோல என்னை குறித்து உங்களை குறித்தும் 2022 ஆண்டுக்குரிய காரியங்கள் எல்லாம் ஃபைல் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டு அங்க வைக்கப்பட்டாயிற்று. இப்ப 23 நமக்கு முன்பாக இருக்குது. இப்ப இந்த பண்டிகை வருஷம் தொடங்கிடுது. இந்த ஆண்டை நான் எப்படி வாழுகிறேன், எப்படி இருக்க போறேன், என்ன செய்ய போறேன், நோக்கம் என்ன, இது எல்லாவற்றையும் அறிந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் நோட் பண்ணிக்க கத்தரி முன்பாக ஒரு ஞாபக புஸ்தகம் பல்கியாவில் வாசி டயரியோ நம்முடைய வாழ்க்கை குறித்த ஞாபக புஸ்தகம். இதுக்கு மனைவியும் உதவி செய்ய முடியாது, புருஷனும் உதவி செய்ய முடியாது, பிள்ளைகளும் உதவி செய்ய முடியாது. சகோதரர்கள் தனித்தனியே தனித்தனியே நீங்களும் தானும் ஆண்டவருக்குன்பார். ஏறின எவனும் தன் குருவ போல இருக்கிறார். எதற்கு இந்த செய்தி? எதற்கு செய்தி? நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய குமார சாயலுக்கு ஒப்பாகும். சரி, இப்ப நான் சீக்கிரமா உள்ளே போ. இப்ப கிறிஸ்துவை நாம கவனித்து பார்க்கணும் என்று நாம் சொல்லிட்டோம் இல்லையா? அப்ப அவனை பார்த்து நான் கற்றுக்கொண்ட ஒன்று ரெண்டு மூன்று காரியங்களை மாத்திரம் நிறுத்திக்கிட்டவன். நம்பர் ஒன், என்னோட கூட திரும்பிக் கொள்ளுங்கள், லூக்கா சுவிசேஷம் 22 என்னை அதிகமாக அசைக்கிற ஒரு வார்த்தை. 22 24 27 வரைக்கும் எல்லாடுங்க தயவு செய்து. இப்ப நாம ஆண்டவர் இயேசுடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறோம். எந்த செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கோம். மரியாள் இதைத்தான் செய்தார். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டாச்சு. இயேசு கிறிஸ்தவளை அப்ரிசியேட் பண்றத நான் பாக்குறோம் இல்லையா? அதே இயேசுதான் இன்றைக்கும் இருக்கிறார். இப்ப நாமும் அவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுற என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களாக இருப்பார்கள். இல்லாத போனா அதுல உண்மை இல்லை, அது மனுஷனால போதிக்கப்பட்ட கற்பனை. அவை தேவனுக்கு பயப்படுற பயம் என்கின்றது தேவனுடைய வசனத்தின் வார்த்தையின் அடிப்படையிலேயே நமக்குள்ள வரும். விசுவாசமும் அப்படிதான், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை படிப்போம். லூக்கா 22:24-27 வரைக்கும் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை நான் வாசிக்கிறோம்.
அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன்.
என்ன சொல்ற ஆண்டவர்? கொஞ்சம் பாருங்க, யோசி. கர்த்தராண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையில அப்படி இருந்தும் நான் உங்க நடுவிலே அணிவிடை காரணம் போல இருக்கு. கேன் யூ இமேஜின் தட்? என்ன கற்பனைக்கு அப்பாற்பட்ட சில வார்த்தைகளை என்னால் ஜீரணிக்க முடியல. இந்த வானத்தை பூமியை சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் மனித வடிவில் இந்த உலகத்துக்கு வந்து தன்னை வெளிப்படுத்தின போது சீசர்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் நடுவிலே நான் அணிவிடை காரணம் போல இருக்கும். ஐ லைக் தட் வேர்ட். அண்டர் மணி வச்சிருக்கோம், அணிவிடை காரணம். அப்ப இயேசுக்குள்ளே இருந்த சுபாவம் என்ன? த டிவைன் நேச்சர் என்ன? எல்லாம் இருந்தும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவராக இருந்தும் சர்வ வல்லம் உள்ளவராக இருந்தும் என்ன சொல்றாரு? நான் உங்கள் நடுவிலே பணிவிடை காரணம் போல இருக்கு. என்னிடத்தில் இருந்து கற்றுக்கொள் என்று அப்போஸ்தலருக்கு சொல்றார். தன்னை பின்பற்ற வேண்டி சொல்றாரு, என்னிடத்தில் இருந்து கற்றுக்கொள். புறஜாதியர்கள் ஆளுகிறார்கள், அதிகாரம் செலுத்துறார்கள். வாசித்தவர் அப்ப நீங்களும் அப்படிப்பட்டவர்களாக ஒருவர் ஒருவர் ஆளுகிறவர்களாக ஒருவர் மேல் ஒருவர் அதிகாரம் செலுத்துறவர்களாக இருக்காமல் என்னை போல பின்பற்றுங்க. நான் உங்கள் மேல அதிகாரம் செலுத்தவில்லை, நான் உங்கள் மேலே ஆளுகை செய்யவில்லை. நான் உங்கள் நடுவில் எப்படி இருக்கிறேன்? பணிவிடை காரணம் போல. I have been shaking by that word. அந்த வார்த்தையினால நான் அசைக்கப்படுகிறேன். Praise God. அவரே அப்படி இருப்பாரா இருந்தா நான் எப்படி இருக்கணும் என்கின்ற ஒரு வார்த்தை எனக்குள்ள வருகிறது. நான் ஆண்டவர் இயேசுவை உண்மையாக நான் பின்பற்றுவனாக இருப்பேனாக இருந்தால், இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பணிவிடை காரணம் போல வேலை காரணம் போல இருந்திருக்கிறாரு, அப்படின்னா நான் எப்படி இருக்கணும்? யோசிங்க, சிந்திங்க. நான் எப்படி இருக்கிறேன்? அருமையான தேவனுடைய ஜனமே, பணிவிடை காரணம்டா அவனுக்குள்ள என்ன இருக்கும்? பணிவு. ரைட். பணிவு இல்லாதவன் பணிவிடை காரணமாக இருக்க முடியாது. பந்தி இருக்கிறவனா அல்லது என்ன சேவ் பண்றவன் எவன் பெரியவன் என்று ஏன் சொல்ற? அவர் பந்தி இருக்கிறவராக இருந்தும் பணிவிடை காரணம் போல. அவைதான் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை மேக் ஹிம்செல் மகிமை, தேவ மகிமை திறன், பரலோக மேன்மை திறந்து பூமிக்கு பாவம் நிறைந்த இந்த பூமி மனுஷனாக என்னையும் உன்னை போல இறங்கி வந்தார். இறங்கி அருமர் தேவோட பிள்ளைகளை யோசித்து பாரு, உங்க நடுவில் நான் பணிவிடை காரணம் போல இருக்கின்ற இயேசு பணிவுடை காணப்பண் பணிவுடை காணக்கு என்ன இருக்கணும் பணி இருக்கணும். நாம இயேசுவின் சாயல் பிதாவானவர் காண விரும்புகிற அந்த சாயல் அந்த பணிவு அந்த தாழ்மை நமக்குள்ள காணும். இப்ப இயற்கையாக நமக்குள்ளே இது இருக்காது. ஏன்னா நாம ஆறாமின் வம்சத்துல வழியில வந்த நாம இல்லையா ரைட். அப்ப அந்த சாயல் நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கு. அவன் நாம பிறக்கும் போதே பாவியாக பிறக்கிறோம். நான் பாவியாக இருக்கிறபடியால் பாவம் செய்யறேன். ஆகவே நமக்குள்ளே இயற்கையாகவே பணிவு தாழ்மை விட்டு கொடுக்கிற தன்மைகள் இவைகளால் இருக்காது. நம்ம மாமிசத்தில் இருக்க. ஆனால் ஆண்டவர் இயேசுவை பார்த்து 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 அவருடைய சாயலாக நம்ம மாறணுமாக இருந்தால் நமக்குள்ளே என்ன வரணும் பணிவு. எடை எனக்கு நானே பிரசவம் பண்ணி எடை ஆராய்ந்து பார்க்கிறேன். ஆண்டவர் அகங்காரமாக நான் நடக்கிறேன் அல்லது என்னாலே எனக்கு ஏதாவது தெரியும் என்பதை நினைத்து அதன் அடிப்படையிலே நான் நடந்து கொள்றேனா செயல்படுகிறேனா ஆராய்ந்து என்னை ஆராய்ந்து பார். உமக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் காரியங்கள் இதோ பார்த்து நித்திய வழியிலே அப்படி நீங்க ஜெபிக்க முடியுமா ஜெபிப்பீங்களா? நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாய தீர்க்கப்பட மாட்டோம். அப்படியானால் நம்மை நாமே நிதானித்து அறியாவிட்டால் நமக்கு என்ன இருக்குது என்ன இருக்குது? வசனத்துக்கு நெடுங்கிற அன்பான தேவன பிள்ளைகள் நம்முடைய சாயல்கள் மாறட்டும். நம்முடைய சுபாவங்கள் மாறட்டும். லெட் அஸ் சேஞ்ச் அவர் ஆட்டிடியூட் ஓ பிஹேவியர் பை த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வசனத்தினால் தேவனுடைய வார்த்தைகளால் நம்முடைய நடத்தைகள் நம்முடைய சுபாவங்கள் மாறட்டும். ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் சீக்கிரமா பாருங்கம்மா. ஒன்று எல்லாரும் படித்துக் கொள்ளுங்க தயவு செய்து. ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் ஐ திங்க் ஆறாவது வசனம் ஆறு மேலே படி.
அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையே அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே?
சரி, இப்ப என்ன கவனிங்க ஆறாம் வசனத்தை பாருங்க.
அவருக்குள் நிலைத்திருக்கிறேன்
அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன்
அவர் நடந்தபடியே தானும்
அவர் நடந்தபடியே தானும் நடக்கும். நீங்க அதை படிச்சிருக்கீங்களா ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவுள். இப் யூ வாண்ட் டு பி இயேசு கிறிஸ்து போல நீங்களும் நானும் மாற வேண்டுமாக இருந்தால் அவர் நடந்தபடியே அதாவது அவர் வாழ்ந்தபடியே நீங்களும் நானும் வாழும். கிறிஸ்துவுக்குள்ளே நான் இருக்கிறேன். எவ்ரிபடி கேன் சே லைக் தட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. பட் அங்கே என்ன சொல்லப்படுறது? அவர் நடந்தபடியே தானும் நடக்கிறார். அப்ப நம்முடைய நடக்கை நம்முடைய வாழ்க்கை நம்முடைய நடைமுறை நம்முடைய செயல்பாடு நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கணுமா? அவர் நடந்தபடியே நடக்கும். நான் உங்களுக்கு சொன்ன இந்த வார்த்தையை நீங்க காரிய சம்பவத்தை நீங்க பார்ப்பீங்களா இருந்தா வழியில அப்போஸ்தலருக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இயேசுடைய அப்போஸ்தலருக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்குது? நீ பெரியவனா நான் பெரியவன். இது படிக்கும் பொழுது நமக்கு சில மனுஷனுக்குள்ள சிரிப்பு வருது இல்லையா? ஏன்னா ஆண்டவர் இயேசு டைரக்ட் அப்போஸ்தலர் அல்லவா? இத்தனை பேர் இருக்கு இவங்களுக்கு தானே ஆண்டவர் இயேசு 12 பேர் தெரிந்து கொண்டு அவங்களுக்கு அப்போஸ்தலர் என்று பேரிட்டார். அப்போஸ்தலர் தானே வாட் ஹூ சென்ட் அதாவது அனுப்பப்பட்டவன் அர்த்தமா அருமன் தேவட பிள்ளைக்கு ரெண்டா கவனிங்க அப்போஸ்தலர் என்று பேரிட்டாரு. ஆண்டவர் இயேசுவோடு அவர்கள் இருக்கும் பொழுது இயேசுவை முகமுகமாக பார்க்கிற பாக்கியம் அவர்களுக்கு கிடைச்சது. நீங்கள் காண்கிற கண்களும் நீங்கள் கேட்கிற காதுகளும் பாக்கியம் உள்ளவர்கள். அநேகம் நீதிமான்களும் அநேக தீக்க தேசிகளும் காண விரும்பியும் காண முடியாம போயிட்டது. பட் நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் மாமிசத்துல வெளிப்பட்ட இறைகுமாரன் தேவகுமாரனை பார்க்கிறதும் அவர் சொல்றதை நேரடியாக கேட்கிறதும் அவருக்கு அப்போஸ்தலராக இருக்கிறதும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அன்பான தேவட பிள்ளைகளே நன்றாக கவனிங்க நன்றாக. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்திருக்குது? யார் பெரியவன் அப்படிதான் வாசிக்கிறோம் இல்லையா? 24 வசனத்தை பாத்தீங்களா? அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாக என்கின்ற அவங்களுக்குள்ள வாக்குவாதம். ஹலோ, என்ன உண்டாயிருக்குது? வாக்குவாதம் யாருக்குள்ள உண்டாயிருக்குது? ஆண்டவர் இயேசு டைரக்ட் அப்போஸ்தலருக்குள்ள. நீ பெரியவனா நாம் பெரியவன். அப்ப இயேசுவோட இருக்கும் பொழுது இந்த சுவாம அவர்களை இருந்திருக்கீங்க. இதை வச்சுதான் ஆண்டவர் அங்க சொல்ற உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. அங்க பாருங்க அப்படி சொல்றாரு இல்லையா? இந்த 26 வசனத்தை பாருங்க. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. இப்ப நானும் உங்களை பார்த்து சொல்லுவேன் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. நீ பெரியவனா நாம் பெரியவனா? நீ உசத்தியா நான் உசத்தியா, நீ நல்லவனா நான் நல்லவனா, நீ கட்டிக்காரனா நான் கட்டிக்காரனா, அல்லது நீ விஷயக்காரனா நான் விஷயக்காரனா, அல்லது நீ பரிசுத்தவானா நான் பரிசுத்தவானா, அல்லது ஒன்னு பார்க்க எனக்கு தெரியுமா அல்லது என்னென்ன பார்க்க உனக்கு, இப்படிப்பட்ட வேற்றுமைகள் அருமையான தேவோட பிள்ளைகளே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பானது. எனக்கு சேர்த்துதான் பிரசவம் பண்றேன். அன்பாக தேவோட பிள்ளைகளே தயவு செய்து தேவோட வார்த்தையை கவனிங்க, கவனிங்க, கவனி. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. என்னை பின்பற்றுகிற உங்களுக்குள்ளே யார் பெரியவன் என்கின்ற வேறுபாடுகள், ஏற்ற தாழ்வுகள், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. எந்த அடிப்படையிலும் லிசன் டு மீ, நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருந்தால், அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க வேண்டுமாக இருந்தால், நான் சொல்றதை கேளுங்க, அழைக்கப்பட்டிருக்கிற நமக்குள்ளே இப்படிப்பட்ட நீ பெரியவன் நான் சிறியவன் என்கின்ற இப்படிப்பட்ட வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் இருக்குமாக இருந்தால், நாம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாக இருக்க முடியாது. கிறிஸ்துவை சாயல் நமக்குள்ள இருக்கவும் முடியாது. இப்படி சொல்ல எனக்கு என்ன ஞாபகம் இருந்தா, கடந்த ஆண்டை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன், எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்துவை சாயல வெளிப்படுத்தி. எனிபடி கேன் ஃபாலோ மீ, கேன் பி எ பேட்டர்ன் ஃபார் கிரைஸ்ட் ஃபார் த க்ளோரியம். மற்றவர்கள் என்னை பார்த்து கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை நான் போன வருஷம் வாழ்ந்திருக்கிறேனா? ஹலோ, உங்களுக்கு தகுதி என்னை சேர்த்து என்ன படி, ஐ திங்க் 1 Corinthians 11:1 வாசிங்க.
நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது நீங்கள் என்னை பின்பற்றுகிறவளாய்
எப்படி இருக்கு? இந்த வசனத்தை நாம பைபிள்ல இருந்து எடுத்துடலாம். ஹலோ, அல்லது போதிக்கிறவர்களுக்கு அல்லது ஊழியர்களுக்கு மாத்திரம்தான் இந்த வசன பொருத்தம் நாம சொல்லி இதை மூடி வைக்கலாமா? அப்படி நம்ம நாம ஏமாத்திக் கொள்ளக்கூடாது இல்லையா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல, அப்படியானால் நம்மை மற்றவர்கள் பார்த்து கிறிஸ்துவை பின்பற்றத்தக்கதாக, மற்றவர்கள் நம்மை பார்த்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கத்தக்கதாக, மற்றவர்கள் நம்மை பார்த்து கிறிஸ்துவின் சாயலை நானும் தரித்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் கிறிஸ்துவோடு வாழ்றது போல, இவர்கள் கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிறது போல நானும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு 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 தாக்கத்தை அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தருமா? அல்லது நாம் இன்னும் அவர்களை பின்னடையே செய்யத்தக்கதான காரியங்களை நாம் செய்கிறோமா? Do you know that you are making an impact somebody's life? அறியலாம் அறியாம இருக்கல. அதாவது நீங்கள் மற்றவருடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறீங்க. லிசன் டு மீ பிளீஸ், லிசன் டு மீ, ஐ நோ வாட் ஐ அம் சேயிங். எனக்கு சேர்ந்துதான், திரும்ப திரும்ப சொல்ல. நீங்களும் நானும் அறிந்தோ அறியாமலோ மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை, யூ ஆர் மேக்கிங் இம்பாக்ட், மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்பட்டு, அது நல்லதாக இருக்கலாம் அல்லது கெட்டதாக இருக்கலாம், ரெண்டதான் நடக்க போகுது. நான் நடந்து கொள்ற விதத்தையும் அல்லது என்னுடைய வாழ்க்கையும் பார்த்து இந்த மனுஷனை போல நானும் இயேசுவை பின்பற்றேன் என்கின்ற ஒரு ஒரு பிரதிபலிப்பை நான் உண்டு பண்றேன்னா, அல்லது நான் மற்றவர்கள் இடறி போகத்தக்கதாக, மற்றவர்களும் பின்வாங்கி போகத்தக்கதாக நான் நடந்து கொள்றேன். பீப்பிள், நான் சொல்றத சரியான விதத்தை நிதானிங்க. நான் கடவுளுக்கும்பாக கர்த்தர் எனக்கு தந்த விதத்தை நான் பேசுறதுடைய வேற எந்த நோக்கமும் இல்லை. எனக்கு சேர்த்தான் பேசு, யோசிச்சுப்பா. வீட்டில பிள்ளைகள் தாய் தகப்பு நடக்கிற விதத்தை பார்த்து பிள்ளைகள் எங்க அம்மா அப்பா போல நானும் இயேசு பின்பற்றோம் என்று சொல்ல முடியும். ஹலோ, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்னத்தை சொல்லிக் கொடுக்குறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு என்னத்தை விதைக்கிறீங்க? God knows everything. நாம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் இருக்க போறோம். பிள்ளைகளுக்குள்ள நல்லது விதைச்சா நல்லது, அதுக்குள்ளே நல்லவைகள் வளரும், பிள்ளைகள் நல்லவர். நாம கெட்டவைகளை விவரிக்க விரும்பல, பட் நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நாம் நடக்கிறது போல, நீங்கள் நடக்கிறது போல உங்களை பார்த்து மற்றவர்கள் கிறிஸ்துவை பின்பற்ற முடியுமா? அல்லது நான் என்ன கொண்டு சொல்ல, நான் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றதை பார்த்து மற்றவர்கள் இயேசுவை பின்பற்ற முடியுமா? பிரதர், உங்களை இடத்திலிருந்து நான் சில காரியங்களை கற்றுக்கொண்டேன். சிஸ்டர், உங்களிடத்திலிருந்து சில காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். தேவனுக்கு முகமையாக எனிபடி கேன் சே லைக் தட் இன் யுவர் ஹிஸ்டரி. உன்னுடைய வாழ்க்கையிலேயே, உன்னுடைய ஊழிய வாழ்க்கையிலேயோ அல்லது விசுவாச வாழ்க்கையிலேயோ அல்லது இத்தனை வருஷம் நாம வாழ்ந்த வாழ்க்கையிலேயோ யாராவது சிஸ்டர் நீங்க நடந்து கொண்ட விதத்தை, நீங்க நடந்த விதத்தை நான் கற்றுக்கோ, உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன், உங்களிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்லி யாராவது அப்படியா சொல்லி இருக்கிறதுண்டோ? மாறாக தவறான காரியங்களை நம்மளிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்களா? தேவன் அறிவார், God knows. நாம் மனுஷங்களை சமாளிச்சுட்டு போயிடலாம். நமக்குன்றது பெரிய காரியம் இல்லை. மனுஷங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம கதைச்சு, மனுஷங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி, மனுஷங்களுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சு நாம சமாளிச்சு கொண்டு போகலாம். இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஆனா சர்வலோக நியாயாதிபதி சமாளிக்க முடியுமா? தேவ பயம். நான் பிதாவானால் என் கனம் அங்கே, நான் எஜமான நானால் எனக்கு பயப்படுற பயம் இங்கே என்று மல்கியா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் தேவன் நமக்கு பிதாவாக தகப்பனாக இருந்தால் அவரை கனம் பண்ணுவது நம்முடைய கடமை இல்லவா? தேவன் நமக்கு எஜமானாக இருந்தால் அவருக்கு பயப்படுற பயன் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேலை செய்யற இடத்துல ஜெப் பண்ணா போய் பஸ் வந்துட்டான்னு சொன்னாமா என்ன வேலை நிப்பாட்டிட்டான், சம்பளம் போடுற அதிகாரிகளுக்கு முன்பாக வளைஞ்சு குனிஞ்சு நிமிடுறோம். தேவனுக்கு பயப்படுற அருமையான தேவட பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாக. யார் பெரியவன் என்கின்ற வேற்றுமை, வெட்ட தாழ்வுகள். மேபி என்னிடத்திலேயோ உங்களிடத்திலேயோ சில தாளந்துகள், திறமைகள் தேவன் அளித்த கிருபையின்படியே நமக்குள்ளே இருக்கலாம். அதை நான் ஒத்துக்கொள்றேன், ஒத்துக்கொள்றேன். ஆனா பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவனால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டேன். நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், இது தேவனுக்கு எடுத்த கிருபை, என் திறமை என்பதை நான் அறிவேன், அறிவேன், நன்றாக அறிவேன். அவர் அடிக்கடி ஆண்டோட பாத்திரம் உட்கார், ஆண்டவரே சொல்லு, கர்த்தாவை பேச மாட்டேங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றது தயவு செய்து கவனி, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாக, நான் உங்க நடுவிலே பணிவிடைக்காரர் போல இருக்கிறேன். அப்ப அப்போஸ்தலர் நடந்த விதத்தை நாம பின்பற்ற போகிறோமா அல்லது ஆண்டவர் இயேசு பின்பற்ற போகிறோமா? உண்டு. அடுத்தது இதே அப்போஸ்தலர்கள் ஆஃப்டர் தி பெந்தெகோஸ்ட், பெந்தெகோஸ்தைக்கு பின்பாடு அவர்களுடைய சுபாவங்களும் அப் அண்ட் டவுனாக மாறிவிட்டது. அது வேறு. இப்ப யார் பெரியவன் சிறியவன்றது பெற்றும் அவளுக்குள்ள இல்லை. அப்படியானால் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எப்படிப்பட்டது? யோசி, நான் சொல்றது நிதானிங்க, சிந்திங்க. நாம நான் பரிசுத்தாமி அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா? ஸ்தோத்திரம். அந்நிய வாசகங்களை பேசுற அதோட அடையாளம் என்றதை எடுத்துக்கொள்ளல, சரி. ஆனா என் சுவாம் எப்படி இருக்கு, என் நேச்சர் எப்படி இருக்குது? அப்படியான நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் இந்த பாருங்க, 11 பேரு நான் பெரியனா நீ பெரியனா சண்டை பிடிச்சான், சண்டை பிடிச்சாங்க. உனக்கு பரலோகத்தில் யாரு வல பக்கத்துல, யாரு இட பக்கத்துல, அங்கு வேற பிரச்சனை இருந்திருக்குது. ஆனா பெந்தெகோஸ்தைக்கு பிற்பாடு அதெல்லாம் சமாதி கட்டிட்டாங்க என்று அவங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம், அபிஷேகத்தினால் உண்டான அழகான மாற்றங்கள் அல்லது அபிஷேகத்தினால் உண்டான ஆழமான மாற்றம். அருமையான தேவட பிள்ளைகளே, நான் உங்கள் நடுவிலே பணிவுடை காரணம் போல இந்த வார்த்தையை உங்க இருதயத்துல ஆழமாக பதிக்க வரவர், எனக்குள்ள அதை பதிச்சிருக்கிறார். ஆகவே உங்களுக்குள்ள அதை நான் விதைக்க வரவர். பணிவுடை காரணம், என் காலமெல்லாம் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பணிவுடை காரணமாக, ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பணிவுடை காரணமாக இருந்தான். நீங்களும் அப்படி, நானும் அப்படி, எல்லோரும் கிறிஸ்துவின் சாயல படிப்பு. பணிவுடை காரணத்துக்குள்ள என்ன இருக்குதும், பணிவு இருக்குதும், தாழ்மை இருக்கும். இது குறித்து இயேசு என்ன சொல்லுறார் என்பது பார்ப்போமா? மத்தேயு 11 அதிகாரம் 28 என்று நினைக்கிறேன், படிங்க. 27-28 சீக்கிரம் படிங்க, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் என்று பாருங்க. மத்தேயு 11 அதிகாரம் 27-28 படி.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும்
என்னிடத்தில் வாருங்கள். இதே கொஞ்சம் சொல்லிவிட்டு நல்லது. இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னோரும் என்னிடத்தில் வாருங்கன்னு சொல்றாரு. இந்த வார்த்தை அதிகமாக சுவிசேஷ குண்டங்களை அதிகமாக பயன்படுத்துறார்கள். ஆனா அங்க என்னது பயன்படுத்துறான்னு சொன்னால், இந்த மனசில் இருக்கிற வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும்னு சொல்லி அந்த விதத்தில் அந்த வசனத்தை அர்த்தப்படுத்துறார்கள். ஆனா வியாக்கியம் படுத்துறது தப்பில்லை. ஆனா இங்க இயேசு சொன்ன சத்தியம் அது இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலாக்கும். அந்த கவனிங்க, சொல்லப்படும் இந்த கடமை. இங்க இயேசு இந்த வார்த்தை மூலமாக சொல்ல வந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்கின்ற அந்த பாரம் என்னவென்றால், அது பாவ பாரத்தை குறிக்கிறது. நல்லா பாவ பாரம் ஒரு தெரியுமா உங்களுக்கு? ஒரு இஸ்திரி இயேசு பரிசுத்த வீட்டிலே பந்தி இருக்கும் பொழுது அவள் உள்ளே பிரவேசித்து ஆண்டவர் இயேசு மேல தைலத்தை ஊத்தி கண்ணீரால பாதத்தை நினைச்சு கூந்தல தெரிஞ்சார். என்ன விஷயம், என்ன நடந்தது? அவளுடைய பாவ பாரத்தை அவளால தாங்க முடியல. இவர்கிட்ட போனத்தான் என் பாரம் நீங்கும். என் வாழ்வில இருக்கிற இந்த பாவ நீரத்தை, பாவ பாரத்தை யார் நீக்க முடியும்? இவர் தான் என் பாவ பாரத்தை நீக்க முடியும் என்று ஆண்டவர் இயேசுடைய ஏடி வந்தால் அவருடைய பாதத்தை கண்ணீரால நினைத்து கூந்தலால தொடர் பரிமளத்தால் பாவ பாரம் பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை என் கிருபை பிரவாகத்தால் தள்ளாதே கிருபை நாதா என்று ஒரு பக்தம் பாடு. பாவத்தை படிங்க அடுத்த வசனம் சீக்கிரம்.
பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய்
இருக்கிறேன்.
மனத்தாழ்மையுமாக
இருக்கிறேன்.
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்.
அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல்.
எப்பொழுது ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, உங்களுக்கு எப்பொழுது இளைப்பாறுதல் உண்டாகும்? I will give you the rest. It is true and truth. இயேசு கிறிஸ்து இளைப்பாறுதல் தருவார். சத்தியம், சந்தேகமே இல்லை. ஆனா எப்பொழுது என் முகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல். எப்படியா இதை நம்ம வியாக்கியப்படுத்துறோம்? நன்றே கவனிங்க, இங்கே என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. வாட் இஸ் தட் நுகம்? அந்த நுகம் என்றால் என்ன? அருமையான தேவன் பிள்ளைகளே, நன்றாக பண்ணீங்க. இட் இஸ் வெரி சிம்பிள். என்ன தெரியுமோ, என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை, நான் உங்களுக்கு சொல்லுகிற கற்பனைகளை, நான் உங்களுக்கு சொல்லுகிற கட்டளைகளை ஒரு வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் உண்டாகும். தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய வசனங்களே இங்கே ஆண்டவர் குறிப்பிடுற நுகம். இதை குறித்து நீங்கள் மென்மேலும் அறிய விடுமா இருந்தால் அப்போஸ்தலர் 15 அதிகாரத்திலே 10 வசனம்
நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை,
நம்முடைய பிதாக்களினாலே சுமக்க முடியாத நுகத்தடியை
சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானே.
அதாவது பிதாக்களினாலே சுமக்க முடியாத நுகத்தடியை நீங்கள் சீஷர் மேலே சுமத்துவானே. அப்படின்னு அர்த்தம் என்னங்க? வாட் இஸ் தி மீனிங் பை தட்? அது அர்த்தம் என்ன? பிதாக்கனாலே சுமக்க முடியாத நியாயப்பிரமாணத்தை திரும்பவும் நீங்கள் அவர்கள் மேல சுமத்துவதனால். இங்க பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணம் ஒரு நுகம் என்று சொல்லப்படுகிறது. ஹலோ, பட் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே 5 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 சொல்றாரு, நான் உங்களை சொல்கிறேன், நான் உங்களை சொல்கிறேன், நான் உங்களை சொல்றேன். பூர்வத்தாருக்கு உனக்கடுத்தவனை மற்றவர்களை உனக்கடுத்தவனை பகைத்தும் மற்றவர்களை சிநேகித்து சொல்கிறேன். நான் உங்களை சொல்கிறேன், உங்களை சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களுக்கு தீமை சொல்லுக்கு நன்மை செய்யுங்கள். இப்படி என்ன, நான் உங்களை சொல்கிறேன், நான் உங்களை மாற்றம் மாற்றம். நியாயப்பிரமாணத்தில் இருந்து கிருபை பிரமாணத்துக்குள்ள வருகிறோம். அப்ப பழைய பாட்டில் இருக்கிறபடி எல்லாம் ஏற்கனவே சில காரியங்களை சொல்லப்பட்டிருக்க, அதை நான் சொல்ல விரும்பல. பழைய ஏற்பாடு முடிந்து போகவில்லை. அப்படியானா நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து எதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியான ஆண்டபடியே பழைய ஏற்பாட்டிலிருந்து பல சம்பவங்களை எடுத்து கோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியான அப்போஸ்தலர்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து பல காரியங்களை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. பிகாஸ் இட் இஸ் பினிஷ்டா. அவர்களை குறித்து நான் சொல்ல விரும்பல. ஆகவே நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்ற தேவை கேள்வி. நுகம், என் நுகத்தை உங்கள் மேல், நான் உங்களுக்கு போதிக்கிற போதனைகளை, நான் உங்களுக்கு கட்டுக் கொடுக்கிற கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுவார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மை எண்ணத்துல வந்து கட்டுக்கொள்ள. கிறிஸ்துவின் சாயலை நாம வெளிப்படுத்த விடுமா? கிறிஸ்துவின் தெய்வீக சாயல், த டிவைன் நேச்சர். We have to reveal the divine nature through our life for the glory of God. முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய குமார சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி. ஆகவே ஆண்டவர் இயேசு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார் கவனித்து பார். ஒரு பணிவுடைய காரணம் போல சாந்தமும் மனத்தாழ்வுமாக. அடுத்த இன்னொரு காரியம் அந்த அந்த லூக்காவில் வாசித்தோமே, வழியில தான் அவங்க அப்போஸ்தலர்கள் எல்லாரும் வாக்குவாதப்பட்டாங்க. எல்லாம் அங்க அதுல வச்சு ஆண்டவர் அந்த பிரச்சனையை டீல் பண்ணவே இல்லை. அதெல்லாம் கவனிங்க, இது எல்லாத்தையும் கவனிக்க. ரோட்டில் அவங்க சண்டை பிடிச்சாங்க, அதுல வச்சு ஆண்டவர் இயேசு ஒன்று கவனி கதைக்கையில கவனிக்க, அது எல்லாத்தையும் கேட்டுட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்த பிற்பாடு அப்புறம்தான் அந்த அந்த ஃபைலை புரட்டுறார். இங்க வாங்கப்பா, என்ன வழியில நீங்க தக்கப்பட்டுக்கொண்டீங்க? இவங்க தலையை சொல்லிட்டாங்க, நாம பேசினதான் கேட்டுட்டாரோ, நாம கதைச்ச எல்லாத்தையும் இவர் கேட்டுட்டாரோ, கதைக்கிறதெல்லாம் கதைச்சிட்டு பாஸ்டருக்கு சொல்லாதே. அது சொல்லிட்டு சேட், பட் காட் நோஸ் எவ்ரிதிங் பட் வி ஆர் டாக்கிங். நாம நமக்கு பிடித்தவர்களோடு, நமக்கு அன்பானவர்களோடு என்னத்தை பேசுகிறோம்? நான் உண்மையை தானே சொன்னேன், உண்மையைத்தான் நான் சொன்னேன். ஆனா நான் உண்மையை சொன்னதுனால ஏற்பட்ட விளைவு என்ன? ஹலோ, மற்றவர்களுக்குள்ள பகை. ஹலோ, கேட்டதை சொல்றவர் வடிவம், கேட்டதை சொல்றவன் பிராட சிநேதனை பறித்து விடுகிறார். எத்தனையோ காரியங்களை நான் மறைச்சிருக்கேன் தேவனுக்கு முன்பாக சாட்சியா சொல்ல. இதை நான் எனக்கு நான் ஏதோ பெரிய நல்லவண்டு காட்டுறதுக்காக இது உங்களுக்கு சொல்ல, எனக்கு அது தேவையில்லை. மனுஷர்கள் மத்தியிலே மேன்மையாக கண்டப்படுது தேவனுக்கு அருவறுப்பாக இருக்கின்ற ஆண்டு சொன்ன வசனத்தை நான் படிச்சிருக்கேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையைத்தானே நான் சொன்னேன், இது ஒரு கட்டத்துல ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஏண்டா இந்த அங்கதான் நான் டேர்ன் பண்ணேன். நான் என்ன நினைச்சேன், சரியானதுதான் சொல்லி உண்மையத்தான சப்ப ஆண்டவர் எனக்கு சொல்லுவா போல இருந்தது சொன்ன நம்புறேன். நான் சொன்னது சரிதான், அதனால என்ன விளைவு ஏற்பட்டிருக்கு, ஏதாவது நன்மை ஏற்பட்டிருக்க, சமாதானம் பண்றவர்கள் பாக்கியவான் தேவட புத்தர். இப்ப நான் சொன்ன கேட்டதை சொல்லி மற்றவர்களுக்கு பிரிவுகளையும் பிளவுகளையும் கசப்புகளையும் கோபங்களையும் பகைகளையும் உண்டாக்கி விட்டா நான் ஆட்டப்பிள்ள. ஹலோ 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 சொல்லுங்க. அப்ப மனசா இருக்குதானே நமக்கு மனசா? கிறிஸ்துவின் சாயல் நமக்கு. 23rd ஆண்டு கிறிஸ்து சாயல். இன்னும் கொஞ்சம் தேவனை அறிகிற அறிவில் நாம் வளரணும். 23rd இன்னும் கொஞ்சம் ஆண்டு வடிவத்தில் அதிகமாக அன்பு கூறணும். 23rd ஆண்டுல இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் இயேசுவை கிட்டு சேர, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. நான் பாடுறோம் இல்லையா, நம்ம பாட்டால நாம போய் சொல்லிடக்கூடாது. ஹலோ. அதனால சில பாடுகளை நான் பாடுறதே இல்லை, உள்ளது கடவுள்கும்டா சொல்றேன். ஏன்னா நான் மாத்துவேன், அந்த அந்த சொல்லுகளை மாத்தி பாடுறேன். ஏன்னா நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். என்னால நான் பிராக்டிஸ் பண்ணாத காரியங்களை பாட்டாக எப்படி நான் பாடுறது என்ற மனசாட்சி இடம் கொடுக்குதில்லை. பாட்டு தான், ஃபாதர் பாடின பாட்டுகளை எனக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும். அவர் தன்னுடைய அர்ப்பணிப்பு, ஆழமான அர்ப்பணிப்பின் அடிப்படையில் பாடி வச்சிருக்கார். அதையெல்லாம் நான் பாட முடியுமா? என்னால முடியலீங்க, என்னால் அந்த அளவுக்கு என்னோட ஆகவே அவைகளை சில தவித்துக் கொண்டு அல்லது கூட அந்த வார்த்தைகளை மாத்தி விடுறேன், மாத்தி நான் பாடுறது. என்ன கத்தரி சொல்றேன், சொல்லும் பொழுது காரியம் சீக்கிரம் முடிஞ்சுடுறேன். ரைட். பிரதர் ஜெபக்குமார் சொன்ன ஒரு சாட்சி எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்று வரைக்கும் பிரதர் ஜெபக்குமார் தான். அவருக்கு முன்னுக்கு ஒரு ரெவரன் கிடையாது, ஒரு டாக்டரும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கும் பிரதர் பிரதர் பண்டிதர் பில்லி கிராமுடைய அந்த அவர்கிட்ட அவர்கிட்ட கல்லறையில் என்ன எழுதிருக்கு தெரியுமா? சேவன்ட் ஆஃப் காட் உலகத்தில் அதிகமான ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார் அவர் தான். இது வெளிப்படு. ஆனா கல்லறையில் என்ன எழுதப்பட்டிருக்குது? சேவன்ட் ஆஃப் காட் பில்லிகிரார். இதெல்லாம் கேட்கும் பொழுது கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினாங்க, அவங்க மகிமைப்படுத்தின கிறிஸ்துவை பார்க்கறது போயிட்டாங்க. நாள் வரும், நாட்கள் வரும், அவர்களை பார்க்க முடியும். ஆகவே இன்னும் கொஞ்சம் இந்த 23rd ஆண்டு ஆண்டவரை கிட்டி சேரணும். இந்த ஆண்டு இன்னும் கொஞ்சம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். இந்த ஆண்டு இன்னும் கொஞ்சம் ஆண்டவருக்கு பரிசுத்தமாக வாழ, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் ஐ ஹாவ் டு குரோ அப், நான் வளரணும். ஹலோ. அப்போ ஆண்டு போக போக நான் என்ன செய்யணும்? போன ஆண்டா விட இந்த ஆண்டு, அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். இல்லாட எனக்கு என்னங்க, இன்னும் கொஞ்சம் நான் பரிசுத்தமாக வாழ முயற்சி செய்யணும், பிரயாசப்படணும். இந்த ஆண்டு போன ஆண்டை விட அதிகமாக கர்த்தருடைய வேதத்தை வாசித்து யோசித்து நேசித்து, ஓ வேதம் நம்ம கண்ணிய புத்தகமா. நான் ஒண்ணு கூட சொல்லுவேன், பெற்றோர் எசனுமே, பெற்றோர் உங்க பிள்ளைகள் பார்க்கத்தக்கதாக வேதத்தை திறந்து படியுங்க. இம்பாக்ட் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு தாக்கத்தை உண்டு பண்றீங்க. அதை விட்டுட்டு 24 மணி நேரத்துல 5 மணிக்கு 6 மணி டிவிக்கு முன்னாடி இருந்தா உங்க பிள்ளைகள் அதை பார்த்து பின்பற்ற ஏன் கூடாது? என்ன கட்டு கொடுக்குறது? ஹலோ. அதெல்லாம் போன்ல ஹண்டி நமக்கு ஹண்டியாகவே மாறிட்டுது. மேபி ஹண்டி சம்புடைய சில பேரை ஹண்டிகேப்டராகவே மாத்திச்சு. புரிஞ்சா புரிஞ்சவளுங்க, புரியாட்டா விடுங்க. சரி, அது எவ்வளவு வேணும் நிமிர முடியாத கூனியாக, 18 வருஷம் நிமிர கூனியாக நல்லா நிமிர்ந்துட்டவங்க என்னை கூனியாக மாறிட்டாங்க. ஒரு காலத்துல ஆண்டவரே நீ தானப்பா எல்லாம், இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாகி நான் வாழணும். அது மாத்திரமில்லை, இன்னும் கொஞ்சம் வேதத்தை நேசித்து வாசிக்கணும். அண்மையில பல வருஷமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் வாக்கு தத்துவத்துல கொடுத்த வசனம் எங்கேன்னு தெரியாம எழுந்து நான் யோசித்தேன். அட 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 நான் யோசிக்கிறேன், இந்த வாக்கு இனி வாக்கு தத்துவத்துல எந்த புத்தத்துல எந்த வசனம் மட்டும் இனி போடாம போடு கொடுக்கணும். தடவையாவது வாக்கடி, இந்த வாக்கு வேதத்துல இருக்குதா? இருந்தா எங்க இருக்குது? அப்பயாவது தேடி பாக்கடுக்குமே. நீ என் வேதத்தை வரதாய் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும் காட்டின. இந்த ஆண்டு போன ஆண்டை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஜெபிக்கணும். ஐ ஹாவ் டு க்ரோ அப், வளரணும், மாறணும், இயேசுவை போல, லைக் ஜீசஸ். இந்த ஆண்டு போன வருஷம் ஆண்டவருக்கு செய்த ஊழியத்திலும் பார்க்க இன்னும் கொஞ்சம் அவர் அப்படி சொல்லிட்டாரு, இவர் அப்படி சொல்லிட்டாரு, புட்டை எல்லாத்தையும் கீழே போட்டாச்சு, எல்லாம் போயிட்டு பட் ஆண்டு என்ன சொல்றாரு, கலப்பை மேல கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. இதை குறித்து நான் விவரிக்க போயில. அருமான தேவட பிள்ளைகளே, இப்படி என்று சொல்லிட்டே போகலாம். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், போன வருஷத்துல பார்க்க இந்த வருஷம் நான் வளரணும், அப்படியே இருந்துடக் கூடாது. இன்னும் சில பேர் போன வருஷம் பார்க்க இந்த வருஷம் கீழே இறங்கு, இறங்கு, ஏறதும் இறங்குறதும் உங்களை பொறுத்ததான். ஆண்டவரே கத்தாவை நீ பார்த்துக்கொண்டு கத்தர் மேல எல்லாம் பழியும் போட்டுற கூடாது. பாருங்க, கத்தர் பார்த்துக் கொள்வார், கத்தர் பார்த்துக் கொள்வார். பட் நீ என்ன செய்ய போறாய்? அல்லேலூயா, முடிக்கணும். இயேசு போல இந்த ஒரே ஒரு காரியத்தை சீக்கிரமா காட்டிக்க முடியும். எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை சீக்கிரம் பாருங்க. எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை சீக்கிரம் படிங்க.
இப்படி இருக்க, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள்.
இங்க என்ன சொல்லப்பட்டது? பரிசுத்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரர், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் ஃபிக்ஸ் ஐஸ் அப்பான் கிறிஸ்ட் என்று சொல்லப்பட்டது. கிறிஸ்து மேலே உன் பார்வையை பதி, கிறிஸ்து மேலே உன் கண்களை வை, உன் ஆண்டவரை கவனித்து பாரு. அவர் இந்த உலகத்தில் எப்படியாக வாழ்ந்தார் என்பதை கவனி, கவனி, பாரு, பாரு, பாரு. அதனுடைய வாழ்க்கையில நீ பிராக்டிஸ் பண்ணு. உன் பிள்ளைகள் அதை பின்பற்றட்டும், உனக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் அதை பின்பற்றட்டும், உன்னோடு ஆராதிக்கிறவர்கள் அதை பின்பற்றட்டும். ஏ, நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல. அருமையான தாய தகப்பனே, கவனமாயிரு, கவனமாயிரு. உன் பிள்ளைகள வாழ்க்கையில நீ என்னத்தை கட்டுக் கொடுக்கிறாய் என்பதை குறித்து கவனமாயிரு, கவனமாயிரு, கவனமாயிரு. நான் ஒரு ஊழியக்காரன், மற்றவர்கள் வாழ்க்கையில என்னத்தை கட்டுக் கொடுக்க என்பதை குறித்து நான் கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. இப்ப என்னத்தை கவனிக்க பார்த்து சொல்லிக்கு தெரியுமா? அது கீழே நீங்க வாசிச்சு கொண்டு போனா, மோசே தேவனுடைய வீட்டில இங்கு உண்மையுள்ளவன், இவரோ அவருக்கு மேற்பட்டவராக இருந்து உண்மையுள்ளவன். இப்ப அடுத்து என்ன சொல்ற, மோசே வீட்டில உண்மையுள்ளவனாக இருந்தார். இயேசு அதை விட ஒரு மடி பிள்ளை தேவனுக்கு உண்மையுள்ள. நமக்கு என்ன சொல்ற, நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? உண்மையுள்ள. பி ஃபெய்த்ஃபுல் அண்ட் காட். இதை குறித்து நீண்ட ஒரு பிரசங்கம் செய்யல, ஆனா நேரம் போயிட்டு. உண்மையுள்ள, உண்மையுள்ள ஜெபமோ அவருக்கு பிரியம். அப்ப உண்மை இல்லாத கூட ஜெபம் எப்படி இருக்கும்? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் யோசிங்க. அருமையா தேவட பிள்ளை, மோசியோட வீட்டில எங்கும் தேவனுடைய சபையை குறிப்பிடப்படுகிறது. ஆண்டவருடைய ஊழியை குறிப்பிடுது. தேவனுடைய சபையில எங்கும் மோச என்ன உண்மையில வந்து தேவனே டைரக்டாக அவனுக்காக சாட்சி கொடுத்தார். இன்னைக்கு நான் தேவனுடைய வீடாகிய சபையிலே எப்படி இருக்கிறேன்? என் வீட்டில, என் குடும்ப காரியத்துல எப்படி உண்மையுள்ளவனாக இருக்கு? பிள்ளைகளை விசாரிக்கிறோமா, எங்க போறாங்க, எங்க வாராங்க, என்ன செய்யறாங்க? என்றைக்காவது உங்களோட பிள்ளைகளை பார்த்து, மகனே, மகளே, இன்னைக்கு நீ பைபிள் வாசிச்சியா? என் மகனே, மகளே, இன்றைக்கு நீ ஜெபம் பண்ணியாண்டு கேட்டதுண்டோ? ஹலோ, கேட்டதுண்டோ? அவர்கள் அதை செய்கிறார்கள் என்று பார்த்ததுண்டோ? அவர்கள் பக்தி உள்ளவர்களாக வளர்கிறார்களா, எங்க போறார்கள், வருகிறார்கள் என்பதை குறித்து கவனிக்கிறதுண்டோ? நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணும்? ஏனென்றால் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் உங்களுக்கு தெரியும். ஹலோ, உண்மை வாழ்க்கைகளே, மாய்மாலம். இயேசு அடிக்கடி கண்டித்திருக்க காரியம் மாய்மாலம், உண்மைக்கு புறப்பாக உண்மை போல காட்டிக்கொள்ளிருக்கார். ஆண்டவரே, எனக்கு இறங்க, நான் உமக்கு முன்பாக உண்மையுள்ளவனா இருக்கு. உம்முடைய வீட்டிலே, உம்முடைய சபையிலே, உம்முடைய பணியிலே, என் குடும்பத்திலே ஆண்டவரே உமக்கு உண்மையுள்ளவனாக இருக்க. கிறிஸ்து உண்மையுள்ளவராக, அவரை கவனித்து பாருங்கள் என்று வேதம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசனமா இருக்க கிறிஸ்து இயேசுவை கவனி, கவனி, பார், பார், பார். அவர் உண்மையுள்ளவரா? நாம் எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர். முடிக்கிறேன். இப்படி நான் இயேசுடத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்கள் ஒன்றா, இரண்டா, மூன்றா, நான்கா? பிளீஸ் சொல்லப்பட்ட செய்தியின் சாராம்ஸ், அவர் நடந்தது போல நாம் நடக்கணும் என்று ஒன்று ஜோவார் ரெண்டு ஆறுல ரோபர் 8:29 சொல்றது, குமாரே சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படிக்கு நம்ம என்ன செய்திருக்க? முன்கொடுத்து மாறுவோம், மனம் திரும்புவோம், தேவோட வசனத்தை கேட்டு தேவ ஆவியானவருக்கு இட கொடுப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுமா? ஸ்டாண்ட் அப்.